திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
திருச்சிற்றம்பலம் அடுத்து 117வது திருப்பாடல். இந்த 117வது திருப்பாடல் எப்படிப்பட்டது என சொன்னா, நிலையாமை பொருள்பற்றி, அதாவது இந்த உலகிலே ஞான நூல்கள் நமக்கு உண்மையை போதிக்கிறது. நிலையாமையாகிய அந்த பொருள்களை பற்றி, மாயாகிய பொருள்களை பற்றி அதனால் அடைகின்ற ஒரு துன்பத்தையும், ஒரு நிலைத்த பொருளினை பற்றி அதனால் வருகின்ற பேரின்பத்தையும் ஞான நூல்கள் உணர்த்துகிறது. இப்படி அந்த வாசகத்தை கேட்டும் கூட அந்த துன்பத்தை தருகின்ற அந்த நிலையாமை பொருள்களிலே ஏன் மயக்கம் கொள்கிறார்கள், மயக்கம் கொண்டு பின்பு ஏன் மருந்துகிறார்கள், ஏன் ஞான நீர் கொள்வதை ஏன் கை கொண்டு அவர்கள் அனுபவத்திற்கு கொண்டு வரவில்லை என்று அழகாக இந்த 117வது திருப்பாடல் கேட்கிறார். பொய்யில் வரும் துன்பம் புகுந்து அறிந்தும், பூரணமா மெய்யில் வரும் இன்பம் விளைவு அறிந்தும், ஐயோ தெளியாதது என்ன நலம் தீங்கு கண்டு, சற்றும் கவியாதது என்ன மயக்கம். இது உலக மக்களினுடைய அறியாமையை வியந்து நம்முடைய குருமூர்த்திகள் உணர்த்துகிறார். பொய்யில் வரும் துன்பம் புகுந்து அறிந்தும், பொய்பொருளிலே ஆசை கொண்டு அதனால் வருகின்ற துன்பத்தை அறிந்தும், பூரணமாய் வரும், பூரணமா மெய்யில் வரும் இன்பம் விளைவறிந்தும், பூரணமாகிய அந்த மெய்ப்பொருளினை விரும்புகிறார் விரைந்த பேரின்பத்தினுடைய ஒரு நிலையினை ஞானந்தோர்களால் அறிந்தும், ஐயோ தெரியாதது என்ன, என்ன தெரியாமல் இருக்கின்றார்கள், நலம் தீங்கு கண்டு சற்றும் கவியாதது என்ன மயக்கம். அவர் அடைகின்ற துன்பத்தை கண்டு வருந்துகின்றார்கள். இது அவருடைய அறியாமைதான் என்ன என்று அழகாக சொல்லிக்காட்டுகிறார். ஒருவர் அழகாக சொல்கிறார், இதோ இந்த மரத்திலே நல்ல மாங்கனி இருக்கிறது என்று. அந்த மாங்கனி என சொல்லக்கூடியது அது எவ்வளவு தனியாகவும் உண்ண முடியும், உணவோடு சேர்த்தும் உண்ண முடியும், அதனுடைய சார் எடுத்தும் உண்ணுதல் முடியும், மற்ற பழங்குடோடு சேர்த்தும் உண்ணுதல் முடியும். அவ்வளவு சிறப்புடைய மாம்பழம் இருக்கிறது, இது இனிமையானது என்று ஒருவர் உணர்த்துகிறார். அதே நேரத்தில் அவர், அதோ இருக்கிறதே அது காஞ்சிரங்காய், அது கசப்பும் இருந்தது, நீங்கள் உண்டால் அது உங்கள் வாயில் குமட்டல் முதலானவை கொடுக்கும் என சொல்லுகிறார். எனவே நல்ல மாங்கனியையும் உணர்த்துகிறார், காஞ்சிரங்காயையும் உணர்த்துகிறார். ஆனால் உலக மக்கள் கனி இருப்ப காய் கவர்கிறார்கள், இது என்ன ஒரு மயக்கம் என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். பொய்யில் வரும் துன்பம் புகுந்தறிந்தும், பூரணமா மெய்யில் வரும் இன்ப விளை வரிந்தும், ஐயோ தெளியாதது என்ன நலம் தீங்கு கண்டு, சற்றும் கவியாத சற்றும் கழியாதது என்ன மயக்கம். அவர்களுக்கு இந்த மயக்கம் இன்னும் கழியவில்லையே என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இரண்டாவது, நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்றோம் என்பதை 118வது திருப்பாடலே அழகாக சொல்லி காட்டுகிறார். இந்த உயிரானது உடம்பாக இந்த சிறைக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறது. இந்த உடம்பாக சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டு அங்கே தண்டம், அந்த துன்பத்தை அனுபவிக்கிறது. உடம்பாகிய இந்த சிறைக்குள்ளே அடைத்தது சிவமே, அதற்குரிய இன்ப துன்பத்தை ஊட்டுவது சிவமே. இது எதை போன்றது என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். ஒரு அரசன் ஒருவன் இருக்கிறான், அந்த அரசன் ஒருவன் குற்றம் செய்த ஒருவனை சிறையில் அடைக்கிறான். சிறையில் அடைத்த பின்பு அந்த சிறை வாசலிலே காவலாளையும் போடுகிறான். அந்த காவலாளன் அந்த கைதிக்கு தண்டத்தையும் கொடுக்கிறான், துன்பத்தையும் கொடுக்கிறான், அடிக்கிறான், அதை செய் இதை செய் என்று வேலை ஏவி அவனை துன்புறுத்துகிறான். எப்படி அரசனானவன் குற்றம் செய்த ஒருவனை சிறையிலே அடைத்து காவலாளை வைத்து அவனுக்கு தண்டத்தை ஊட்டுகிறானோ, இதே போல இறைவனாகிய அந்த அரசன் ஆன்மாவாகிய குற்றவாளியை உடம்பாகிய சிறைக்குள்ளே அடைத்து கருவி கரணங்களை காவலாக வைத்து இன்ப துன்பங்களை நிகழ்கின்றார், நிகழ்த்து அணுகும்படியாக செய்கிறார். ஆகையினாலே இதையெல்லாம் கைதிய துன்பத்தை அனுபவிப்பது சிறை அடைப்பட்டதும் எப்படி ஒரு அரசனது செயலோ, இதே போல ஒரு கூட்டுக்குள்ளே உயிர் இருந்து இன்ப துன்பத்தை அனுபவிப்பதும் சிவ செயலே என்று சொல்லி காட்டுகிறார். ஆகம் சிறைச்சாலை அக்கரணம் காவலாள் போகம் பூனம் பொருந்துவிடம் ஓகோ இதனுள் படு உயிருக்கு ஈடேற்ற செய்வான் அதனுக்கு இறைவன் அரண். எனவே முதல்வன் ஆணைவழி நிற்றல், நாம் எல்லாம் இன்ப துன்பத்தை அனுபவிக்கின்றோம் என்றால் அது இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. எனவே அவரது ஆணையின் வண்ணம் நாம் நிற்றல் வேண்டும் என்பதை அழகாக இந்த 118வது திருப்பாடலிலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அடுத்து 119வது திருப்பாடல். இந்த 119வது திருப்பாடல் என சொல்லக்கூடியது அருமையான ஒரு பாடல். எல்லாவற்றிற்கும் ஆதாரம் தாங்கும் அதிட்டானம் எது என்றால் சிவனது அருளே. அந்த அருளை நாம் பற்றி கொண்டால்தான் உலகிலே வரக்கூடிய நான் யான் எனது என்று சொல்லக்கூடிய அந்த பற்று அறுபடும். ஆகையினாலே அருள்தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் அதிட்டானமாக இருக்கிறது என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறான். அவன் அருளையே தாரகமாக கொண்டு நாம் பற்று விடுதல் வேண்டும் என்பதை 119வது திருப்பாடலிலே அழகாக நமக்கு உணர்த்துகிறான். அதிட்டானம் ஈசன் அருளன்றி மற்ற அதிட்டானம் எல்லாம் அனித்தம். அதிட்டானம் பொய்யென்று அறியாமல் பூதலத்து நெஞ்சமே மெய் என்று உழல்வதெல்லாம் வீண். உலகிலே இறைவனது அருள் ஒன்றுதான் நமக்கு பற்றுக்கோடு நிலையானது தோன்றா துணையாக இருக்கும். மற்றதெல்லாம் அனித்தம். இதைத்தான் உலகிலே ஒன்று சொல்வார்கள், அரசனை நம்பி புருஷனை கைவிட்டு விட்டான். ஏனெனில் அது நிலையற்றதல்ல. ஒரு நாள் அரசன் காப்பான், இரு நாள் காப்பான், மூன்றாவது நாள் அந்த அளவுக்கு கவனம் இருப்பதில்லை. அது அரசனை நம்பி புருஷனை கைவிட்டான். புருஷன் என்பது எது? ஒரு ஆன்மாவுக்கு நாயகன் என்பது சொல்லக்கூடியது சிவத்தை. எனவே இந்த உலகிலே இருக்கின்ற எதையுமே பற்றுக்கோடாக நிலையாது சிவம் ஒன்றையே நாம் தாரகமாக கொள்ளுதல் வேண்டும். அதிட்டானம் ஈசன் அருளன்றி மத்தை அதிட்டானம் எல்லாம் அனித்தம். அதிட்டான பொய் என்று அறியாமல் பூதலத்து நெஞ்சமே மெய் என்று உழல்வதெல்லாம் வீண். ஆகையினாலே மற்றதை எல்லாம் நீ அதிட்டானம் என நினைந்து நீ உழன்று விடாதே, மற்றவர்கள் அதிட்டானமாக நினைப்பது வீண் என்று அழகாக சொல்லி காட்டப்படுகிறார். இது நிறைய நூல்களிலே இதுக்கு ஆதாரம் சொல்லப்பட்டிருக்கு. சிவன் ஒருவனே அதிட்டானம். வேதத்தை நன்றாக ஆய்ந்தார், 11 புராணம் வகுத்தார், ஆனால் ஒரே ஒரு இடத்திலே எல்லாவற்றுக்கும் மேலானவன் பற்றுக்கோடானவன் சிவத்தை சொல்லாமல் வேறொன்றை சுட்டி காட்டினார் வியாசர் காசி பதியிலும். சிவத்தை அல்லாது வேறொருவரை சுட்டி காட்டிய காரணத்தினாலே என்ன ஆனது? அவன் ஒருவனே பரம்பொருள் என்று இப்படி கையை கூப்பினார் வியாசர். ஆனால் சிவன் ஒருவர் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்பதை காட்டுவதற்காக வியாசர் இப்படி கூப்பிய கையை எடுக்க இயலவில்லை. வியாதத்தை தம்பித்தலின் சுலோகமஞ்சத்துல சொல்றார். எனவே எல்லாவற்றிற்கும் ஆதாரம் எது? நம்முடைய பரம்பொருளினுடைய அருள் தான். அதை ஆதாரமாக கொண்டால்தான் நம்முடைய உலக பற்று அருண் என்று அழகாக சொல்லி காட்டப்படுகிறது. நம்முடைய குருமூர்த்திகளுடைய இந்த திருவாக்கெல்லாம் ஞான நூல்களிலே சொல்லப்பட்டதைத்தான் நமக்கு சாராக பிடித்து தருகிறார். இது சாரம் அல்லவா? திருவுருட்பெடிலே இதே கருத்து அங்கே சொல்லப்படுகிறார். தரையை அறியாது தாமையே தெரிவர் குறையை உணரா புவி. நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தரைதான் நமக்கு ஆதாரம் என்று நினையாமல் இருக்கின்ற ஒரு அறிவிலியை போல அந்த அருளையே தாரகம் என்று அறியாமல் இந்த உலகோர் இருக்கின்றார்கள் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து 120வது திருப்பாடல், அருமையான ஒரு திருப்பாடல். உலகோடு நம்முடைய சிவஞானிகள் எப்படி இருப்பார்கள் என சொன்னார், அதாவது நாம் உலகிலே நாம் பார்க்கிறோம், நமக்கு இன்பமும் துன்பமும் வருகிறது. அப்படி இன்பமும் துன்பமும் வருகின்ற பொழுது சில இடங்களிலே நமக்கு புகழும் வருகிறது, இழிவும் வருகிறது. இந்த இன்ப துன்பம் புகழும் இழிவும் வருகின்ற பொழுது நாம் அந்த நேரத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உலகத்திலே நமக்கு தருக்கு புகழ் என்று ஒன்று வருகின்ற பொழுது, செல்வம் என்று ஒன்று வருகின்ற பொழுது நம்மை விட மேலான ஒருவரை நாம் நினைத்தல் வேண்டும். அதான் இது, தம்மில் மேலான ஒருவரை நினைத்தால் தன்னுடைய தருக்கு அடங்கி விடும். நானெல்லாம் உதாரணமாக உங்கள் மத்தியிலே இன்று சிவோபச்சாரத்தை பேசுகிறேன். நான் எவ்வளவு அழகாக பேசுகிறேன் என்று நான் நினைத்து விட்டால் அது தருக்கு, அது என்னை அழித்து. ஆனால் அதே நேரத்திலே இந்த அருமையான நூலிலே குறிப்பே எதுவுமே இல்லாமல் மனப்பாடமாக சொல்லுகின்ற எத்தனை ஞானவான்கள் இருக்கிறார்கள் என்று நான் அதை நினைத்து விட்டால் நாம் எம்மாத்திரம் என்று அடங்கி. எனவே நம்மின் மேலானவர்களை கண்டு நம்முடைய செருக்கினை அறுத்தல் வேண்டும். இதே போல நமக்கு ஒரு துன்பம் வருகின்ற போது, ஒரு இழிவு வருகின்ற பொழுது, நம்மில் கீழான ஒருவரை கண்டு அவருக்கு நாம் பரவாயில்லை, இந்த அளவுக்காவது இறைவன் வைத்திருக்கின்றான் என்று அழகாக செடிக்காட்டுவார்கள். ஆகையினாலே நாமெல்லாம் உதாரணமாக ஒருத்தர் விலை உயர்ந்த செருப்பை வாங்குகிறான். அப்ப விலை உயர்ந்த செருப்பை வாங்குகின்ற பொழுது நான் தான் உலகிலேயே பணக்காரன் என்று நினைக்கிறான். அப்ப இதை விட விலை உயர்ந்த செருப்பை இன்னொரு அணி செல்கின்ற பொழுது அவரை விட நாம் தாழ்ந்தவர் தான் என்று நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த செருப்பு நமக்கு தேவையில்லை, இழிவாக இருக்கிறது நினைக்கின்ற பொழுது செருப்பு போடுவதற்கு காலே இல்லாதவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்தால் தன்னுடைய இழிவு, தன்னுடைய அந்த சிறிய நிலை மறந்து நமக்கு ஒரு தெம்பு ஏற்படும். ஆகையினாலே நான் உலகினோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற பொழுது, தருந்து வருகின்ற பொழுது மேலானவர்களை நினைத்தல் வேண்டும். இழிவு அல்லது துன்பம் வருகின்ற பொழுது நம்ம கீழானவர்களை கண்டு அந்த தருக்கினை ஒழித்தல் வேண்டும் என்பதை இந்த 120வது திருப்பாடலில் அழகாக நமக்கு உணர்த்தப்பட்டிருந்தது. அடுத்து 121வது திருப்பாடல், இந்த ஜீவன் முத்தர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இந்த 121வது திருப்பாடலிலே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அதாவது உலகப்பற்றை விற்றவர்கள் எப்படி இருப்பார்கள், அந்த ஜீவன் முத்தர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அதாவது உலகப்பற்றை விடாதவர்கள் பக்கத்தில் செல்ல மாட்டார்கள். உலகப்பற்று விட்டு சிவத்தில் அழிந்து இருப்பவர்கள் எப்பொழுதுமே உலகப்பற்று உடையவரின் உறவுகளை கொள்ள மாட்டார், அருகிலே செல்ல மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் நம்மையும் கெடுத்தல் கூடும், சார்ந்ததன் வண்ணமாக நாமும் மாறிவிடக் கூடும் என்பதற்காக தீயாவரை காண்பதும் தீதே என்ற நெறியிலே நின்று அவர்கள் அவர்களிடம் இருந்து விலகி இருப்பார்கள். எனவே உலகப்பற்று விட்டார்கள் அது ஒரு சிறப்பு இந்த 121வது திருப்பாடலிலே அழகாக இங்கே உணர்த்தப்படுகிறது. அனித்தியத்தை நித்தம் என்று ஆதரிக்கும் பொல்லா மனிதருடன் கூடி மறுவார், மறுவதெல்லாம் பொருந்துதல், மறுவாரம் பொருந்த மாட்டார்கள். தனித்திருந்து மோன் அந்தமாம் சிவத்தில் மூழ்கி மலர் மலத்தை அறுத்து தான் அந்தமாய் அழுந்துவார், தான் ஆனந்தமாய் அழுந்துவார். அனித்தியத்தை நித்தம் என்று ஆதரிக்கும் பொல்லா மனிதருடன் கூடி மறுவார், பொய்ப்பொருளை பெய்ப்பொருள் என்று நம்புகின்ற அவர்களுடன் சிவஞானிகள் அவர்கள் சென்று பொருந்த மாட்டார்கள் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பொல்லா மனிதர், ஏன் பொல்லா மனிதர் என்பதற்கு நம்முடைய வடிவே முதலியார் அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த பொல்லா மனிதர்கள் யார் என்று சொன்னால், ஏன் விரும்புகிறார் என்றால், தாமே அன்றி தம்மோடு சேர்ந்தாரையும் பிறவி கடலில் அவர் அழுத்துதலின், தானும் கட்டு அடுத்தவனையும் கெடுத்துருவார். ஆகையினாலேத்தான் அவர்களை பொல்லார் என்று குறிப்பிடுகிறார். பொல்லா மனிதரிடம் கூடி மறுவார், தனித்திருந்து மோன் ஆனந்தமாம் சிவத்தின் மூழ்கி மரத்தை அறுத்து தான் ஆனந்தமாய் அழுந்துவர். அவர்களெல்லாம் தான் தனியேக நின்று அவர்கள் சிவானந்தத்தை அழிந்து இருப்பார்கள் என்று அழகாக இந்த திருப்பாடலிலே இங்கே சொல்லி காட்டப்பட்டு விட்டது. அடுத்து நிட்டையிலே கூடியிருப்பார்கள், எந்த நிலையிலே இருப்பார்கள், நிட்டையை விட்டு ஒருபோதும் அவர்கள் நீங்குதல் மாட்டார்கள். அவர்களது சிறப்பு நம்மால் எடுத்துச் சொல்ல இயலாது என்று அழகாக நம்முடைய குருமூர்த்தியில் குறிக்கிறார். நிட்டை கரையாது நிட்டையிலே இருப்பவர்கள் அவர்கள்தான் இந்த உலகிலேயே பெருமை உடையவர்கள். அவர்களுடைய ஒரு சிறப்பை இந்த 122வது திருப்பாடலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். தாகம் மறந்து சதுர் மறந்து தான் மறந்து தேகம் மறந்து அட்டமா சித்தி மறந்து தாகத்தின் வந்து அறியாதிருந்து மாறா சிவானந்தம் சந்தனம் வாழ்வார்க்கு ஆர் சரி. அழகாக இந்த செய்தியிலே சொல்லி காட்டுகிறார். எப்படி உடம்பு காரணமாக வருகின்ற வேறுபாடுகளையும் உலகியல் காரணமாக வருகின்ற பெருமையையும் மறந்து அட்டமாசித்தவரான அந்த யோக முதலியார்களின் பேர்களையும் நோக்காது சிவானந்தத்தின் கண்ணே இருப்பவர்களுக்கு இந்த உலகிலே எவரும் சமம் அல்ல. தாகம் மறந்து, சது மறந்து, தான் மறந்து, தேகம் மறந்து, அட்டமா சித்தி மறந்து, ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த அட்டமா சித்தி என்பதை சிவஞானிகள் விரும்புவது இல்லை. அதை அழகாக இந்த இடத்திலே சொல்லி காட்டப்பட்டது. ஆக அட்டமா சித்தி மறந்து ஆகத்தின் வந்து அறியாதிருந்து மாறா சிவானந்தம் சந்தனம் வாழ்வார்க்கு ஆர்ஷரி. அவர்கள் எப்பொழுதுமே நீங்கால் சிவானந்தத்தின் கண்ணை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பர். அவர்களுக்கு எவருமே சமம் அல்ல என்பதை இந்த 122வது திருப்பாடல் சொல்லப்படும். அவருக்கு யார் சரி என்பதை முன்னிலையாக வைத்துக் கூறுகிறார். அவர்களுக்கு சில நேரங்களிலே ஞானாசிரியர்மார்கள் தன்மையிலே வைத்து பேசுவார்கள், எனக்கு யார் சரி. இதையெல்லாம் நம்முடைய நூல்களில பார்க்க சுந்தரர் மற்ற நான் பெற்றது ஆறு பெறவெல்லாம் எனக்கு யார் சமம் காட்டுவார். சுக்கராதர் உண்பாவிலே ஆர்க்கு கிடைக்கும் அடியே முன்வந்து மறைக்கு ஏற்ப கருத்து இசைவே ஆர்க்கும் தெரிவறிய வேதசிகை சித்தா உரைத்தாய் அரியறியா சுந்தராதா. ஆர்க்கு கிடைக்கும் அடியே முன்வந்து மறைக்கேற்க கருத்து இசைவே சொல்லிட்டார். எனக்கு கிடைத்த பெரும்பாக்கியம் யார் கிடைத்தது என்று தன்மையினை குறிப்பிட்டார். ஆனால் இந்த நேரத்திலே அந்த சிவஞானிகளை முன்னிலையிலே வைத்து குறிப்பிடுகிறார். அந்த சிவஞானிகளுக்கு பெருமை சொல்ல இயலாது, அவர்களுக்கு சமமாக எவருமே இல்லை என்று அவர்கள் சொல்லகாக சொல்லி காட்டுகிறார். இது திருக்குறளிலே அமைந்தது போல இந்த கருத்து இருக்கிறது. இந்த பெருமையை சொல்ல இயலாது என்பதை துறந்தார் பெருமை துணை கூறின் மையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. எப்படி இறந்தார எண்ணிக்கொள்வது என சொல்வது இயலாது, இதே போல தொடர்ந்தார் பெருமையை கூற இயலாது என்பதை வள்ளுவர் கூறுகிறாரோ அதே போல சந்தனம் வாழ்வார்க்கு ஆர் சரி, இவர்களுக்கெல்லாம் யாருமே நிகரில்லை என்பதை அழகாக இங்கே உணர்த்தி காட்டுகிறார். அடுத்து 123வது திருப்பாடல். உள்ளமல நீங்கி ஒளியா சிவானந்த வெள்ளத்து உழைந்து விளையாடும் பிள்ளைகள் அத்துவிதமானீர் நம் ஆகம் பிரிந்தோம் என்று இத்துவிதம் எண்ணுவானே. இந்த 123வது பாடல் கொஞ்சம் பொருட்செறியும் மிகுந்தது, கருத்து நுட்பமாக அமைந்தது. சிவஞானிகள் ஒரு நிலையிலே இருந்து திடீரென்று இறைவன் அருளினை கூட்டி வைக்க மேலான ஒரு ஞானத்தை பெறுவார்கள். அப்படி மேலான ஒரு ஞானத்தை பெற்றவர்களுக்கு இந்த மேலான நிலை பெறுவதற்கு முன்பு இருந்த நிலை அவர்களுக்கு தெரிவது இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். முன்பு இருந்த நிலை தெரியாது, இப்போது தான் அடைந்திருக்கின்ற உயர்ந்த நிலையும் அவர்கள் அறியார்கள். அந்த ஆன்மா எல்லாவற்றையும் மறந்து மறைந்து இருக்கும், முந்தைய நிலை தெரியாது. அதைத்தான் உள்ளமரம் நீங்கி ஒளியா சிவானந்த வெள்ளத்துடைத்து விளையாடும் பிள்ளைகள் அத்தூதமானீர் தம் ஆகம் பிரிந்தோம் என்று இந்துவிதம் எண்ணுவானே. நான் இந்த நிலையிலே இருந்து பிரிந்தோம் என்றும் என்பது இல்லை. இப்பொழுது எந்த அத்துவத நிலையிலே இருக்கின்றோம் என்பதையும் அது அறியாது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. பொதுவாக சிவஞானிகள் அந்த ஜீவன் முத்தர்கள் தான் ஒரு நிலையை அடைகின்ற பொழுது முந்தைய நிலை அவர்களுக்கு தெரிவது இல்லை. இதை நம்முடைய நாவுக்கரச சுவாமிகள் திருவாக்கிலே வைத்து பார்க்கலாம். நாம் எல்லோருக்கும் தெரியும், திருநாவுக்கரச சுவாமிகள் மருணைக்கியாராக இருந்த பொழுது அங்கே சமண மதத்தை சார்ந்து அங்கே எப்படியெல்லாம் இருந்தார், தர்மசேனர் என்ற ஒரு பதத்திலும் இருந்து, இது அவருடைய திருவாக்கிலே தேவாலயத்திலே வருகிறது. ஆனால் திலகவதி அம்மையினால் திருநீர் கொடுக்கப்பட்டு பெருவாழ்வு வந்தது பின்பு அந்த உழவார துண்டு செய்கின்ற பொழுது அங்கே உள்ளிருந்து இறைவன் தூண்டு அவர் வாக்கிலே இருந்து வெளிப்பட்டது கூற்றா இளவாறு விளக்குகிறீர். அந்த பதிகத்திலே சொல்லி காட்டுகிறார், சலம் பூவோடு தூபம் மறந்தறியே. எது இப்பொழுதுதான் வந்திருக்கிறார் சைலத்திற்கு, ஆனால் சலம் பூவன் தூபத்தை நான் மறந்ததே இல்லை. அப்ப என்ன அர்த்தம், இதுக்கு முந்தைய நிலை சுவாமிகளுக்கு தெரியவில்லை. அதான் ஞானிகளுடைய தன்மை. அத்தோடு தமிழோடு இசை பாடல் மறந்தறேன். அப்ப இந்த இடத்துல என்னது, தான் மேலான கதி அடைந்தோம் ஆனாலும் சிவனுக்கு அடிமை என்பதை வைத்துக் கொண்டு அவனை பூஷணையும் செய்கிறான். எனவே முந்திய நிலையாகி சமணத்தொடக்கும் ஞாபகம் இல்லை. இப்பொழுது மேலான பெருவாழ்வு வந்த நிலையிலே பெருவாழ்வு பெற்றோம் என்பதையும் நினையாது அங்கு சிவனுக்கு அடிமை என்கிற முறையிலே பூஷணையும் செய்கிறான். அது சதம் பூவோடு தூபம் மறந்தறியே முந்தைய நிலை, தமிழோடு இசை பாடல் மறந்தறியே, வேற அத்தனை பூஷணைக்கு உரியவைகள். ஆகையினாலே இது அழகாக சொல்லப்பட்டது. இது எதை போல் என்ன சொன்னால், ஒரு புழுவானது குழவியாக மாறியதும் அந்த குழவிக்கு தான் முன்பு இதற்கு முன்பாக புழுவாக இருந்தோம் என்பது அதற்கே தெரியாது. அதே போலத்தான் இதைத்தான் நீங்க அழகாக சொல்லி காட்டுகிறார் இந்த 123 திருப்பாடலிலே. அடுத்து 124 திருப்பாடலிலே சிவஞானிகள் எப்பொழுதுமே இந்த சீவன்முத்தர்கள் உலக செயல் நீங்கி சிவத்தோடு அப்படியே எப்பொழுதுமே பொருந்தியே இருப்பார்கள். உலக செயல் நீங்கி சிவத்தோடு எப்பொழுதுமே அத்விதமாகவே கலந்திருப்பார்கள் என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அவர் உலகிலே நம்மை போன்று இருப்பார்கள், ஆனா உலகிலே எதுவும் தொடக்கொண்டாது, தாமரையிலே தண்ணீர் போல தொடக்கொண்டாது, அவர்கள் சிவத்தோடு அத்விதமாகவே இருப்பார்கள். அறிவாள் அறிவு இழப்பில் ஆகின்ற இன்பச் செறிவாய் சுகம்மாய் தினமும் பிரியாது இருந்து அங்கு சுத்தமாய் ஏந்த சிவானந்த பொருந்துவர் முத்தரெல்லாம் ஓய். சிவனுத்தர் என்று சொல்லக்கூடியவர்கள் உலக செயல் எல்லாம் நீங்கி ஞான செய்திகளை முற்றுப்பேர் உடையவர்களாக இருந்து சிவானந்தத்தினையே எய்து துய்த்துக் கொண்டிருப்பார்கள் என்று அழகாக இந்த திருப்பாடலிலே சொல்லப்படுகிறார். அவர்களெல்லாம் இந்த உலகிலே இருக்கின்ற அந்த செயல்கள் எல்லாம் நீங்கி இருப்பார்கள். உலகோர்களுடைய ஒரு செயல் எது அழகாக அப்ப சுவாமி சொல்லிக்காடுகிற புழு குணம், இந்த உலகோர் செயல் புழுவுக்கு உள்ள குணம் எது, அதான் உலகோரிலே இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் செய்கின்ற பொது குணம். உலகிலே இருக்கின்ற உலகோ அனைவரும் செய்கின்ற பொது குணம் எது, உண்ணுதல் உறங்குதல் உணவு தேடுதல் இனப்பெருக்கம் செய்தல். ஆனால் இந்த சிவஞானிகள் இந்த உலகியலை விட்டு விழுந்து அவர்கள் உண்ணுதலை நினையார், உணர்ந்துதலை நினையார், இறை தேடுதலை நினையார், மற்ற உலக போகத்தையும் விரும்புதல் மாட்டார்கள். இதெல்லாம் புராணத்திலே பார்க்கிறோம். குங்கிலி கலைய நாயனார் பசி, ஆனால் அவர் அறியவில்லை. திருக்கச்சூர் வருகின்ற பொழுது பசி சுந்தரமூர்த்தி நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இது அறியவில்லை. திரு பையே வருகின்ற பொழுது அப்பர் சுவாமிகளுக்கு பசி அறியவில்லை. ஆகையினாலே தான் இறைவனே அங்கு வந்து அங்கே பொதிச்சோறு கொடுத்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக இல்லந்தோறும் இறந்தும் அங்கே கொடுத்த பிச்சை ஏற்று வந்து அன்னம் பாலித்த செய்தியை பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த உலகியர்களிலே இந்த சிவஞானிகள் ஒருபோதும் பொருந்த மாட்டார்கள் என்று அழகாக எங்கே சொல்லி காட்டு போடுகிறோம். அடுத்து 125 திருப்பாடல், இந்த சைவத்திலே ஆணி வேறாக திகழ்வது. இந்த ஞான நூல்களை சொல்லக்கூடியது முதலிலே ஆன்மாவாகிய தான் யார் என்பதை உணர்த்தும். ஆன்மாவாகிய தான் யார் என்பதை உணர்ந்தால் அதற்கப்புறம் என்ன உணவு, இந்த ஆன்மா பசு பந்தப்பட்டது, பந்தப்பட்ட காரணத்தினால் இன்ப துன்பத்தை அடைகிறது, இன்ப துன்பத்தை அடைகின்ற காரணத்தினாலே இதையெல்லாம் கூட்டி வைப்பது சிவம். ஆகையினாலே சிவம் இருப்பதை உணர்ந்து இன்ப துன்பத்தை அறிவதற்கு காரணம் ஆன்மாவாகிய தன்னை உணர்தல். ஆகையினாலே தன்னை உணர்ந்தால் ஈசனை அறிய முடியும். தன்னை உணரவில்லை என சொன்னால் ஈசனை அறிய மாட்டார்கள். தனை அறியார் ஈசன் தனை அறியார், பாச வினை அறியார் ஆனந்தம் மேவார், தனை அறியும் சிற்றகமக்கு இல்லாத தீங்குரைப்பர் பொல்லாத குற்றகமக்கு உள்ளதொழில். எனவே தன்னை அறியாதவர்கள் சிவத்தை அறிய மாட்டார்கள், அவர்கள் தன்னை பந்தித்திருப்பதை உணரமாட்டார்கள், தன்னை பந்தித்திருக்கின்ற வினையாளர்கள் இன்ப துன்பத்தை உணரமாட்டார்கள். தன்னை அறியும் ஆனால் தன்னை அறிந்து சிவத்தை அறிந்த அவர்களை இவன் எல்லாம் அறிந்தன் போல அவன் மீது குற்றம் கோள் சொல்லுவான் என்று அழகாக சொல்லி காட்டப்பட்டது. தனை எரியார் ஈசந்தன எரியார் பாஷ வினையறியார் ஆனந்த மேவார் தனையறியும் சிற்றரமக்கு இல்லாத தீங்குரைப்பார் கொல்லாத குற்றரமக்கு உள்ளருளில். ஆகையினாலே தன்னை அறியாதவர்கள் அறிந்தவர்களை தன தீங்கு பொல்லாக சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். பெற்றான் சாமனுக்கு முக்தி கொடுத்ததை நம்முடைய உமாவதி சிவத்தினுடைய உண்மைத்தன்மை அறியாது, அங்கே சந்தேகம் கொண்டனர். ஆகையினாலே தான் உமாவதி சிவாச்சாரியர் உள்ளிச்செடியை முக்தி கொடுத்து நிரூபித்து காட்டினார். இதே போல ஞானசம்பந்தர் மீது சமணர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். திருநாவுக்கர் சுவாமிகள் மீது சமணர்கள் குற்றம் சுமத்தினார்கள், துன்பத்தையும் கொடுத்தார்கள். ஏனெனில் அவர்கள் தன்னை அறியாதவர்கள். அடுத்து 126வது திருப்பாடல் இதே கருத்தை வலியுறுத்துகிறார். தன்னை அறியார் தலைவந்தனை அறியார் முன்னை வினையின் முடிவு அறியார் பின்னை குருக்கள் என்று பெயரிட்டு கொள்ளுவர்கள் ஐயோ தெருக்களில் தெருக்கள் தனிலேஷிரர். இவர்கள் தன்னை அறியாமல் இருந்தால் தான் கெட்டு போகட்டும், அது அவர்களுடைய தன்மை, அவர்களுடைய வினை, அவரவர்கள் அனுபவம் என்று விட்டுவிடலாம். ஆனால் இவர்கள் தன்னை அறியாது அறிந்தவர்களையும் குறை கூறி இதற்கு மேலாக என்ன சொல்கிறார்கள், நானே எல்லாம் வல்லவன் எல்லாம் அறிந்தேன் என்று தன்னைத்தானே குரு என்று தானே பிரகடனம் செய்துவிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி அவர்களையும் சேர்த்துக் கொடுக்கிறான். ஆகையினாலே இந்த 126வது திருப்பாடலிலே அப்படி தன்னை அறியாதவர்கள் இழிவும் அதனால் மற்றவர்களுக்கு வருகிற கேடும் உணர்கிறார். தன்னை அறியார் தலைவந்தனை அறியார் முன்னை முடிவறியார் அவர்கள் எப்படி இருப்பார்கள், பின்னர் குருக்கள் என்று பெயரிட்டு தனக்குத்தானே ஒரு பட்டத்தை கொடுத்துக் கொண்டு தனக்குத்தானே ஒரு ஆஷா நான் குரு என்று பிரகடனம் செய்து கொண்டு கொள்ளுவர்கள் ஐயோ தெருக்களின் தனிலே சிலர். அவர்களும் தெருக்களிலே பகிரங்கமாக அடைகின்றார்கள் என்று அழகாக இந்த 166வது திருப்பாடலில் அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. ஆகையினாலே இந்த உப்பொருண்மையை அறிந்தல் வேண்டும், குருமூலமாக அறிதல் வேண்டும். அறியாதவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் தன்னை குரு என சொல்லி மற்றவர்களையும் கெடுக்கின்றார்கள். இதைத்தான் அழகாக திருமந்திரத்திலே தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையில் முடிச்சை அவிழ்ப பின்னையில் வினையை பிடித்து சென்னியில் வைத்த சிவன் அருளாதே. இதே கருத்து திருமந்திரத்திலே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுறான். இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னா, அழகாக நம்முடைய திரு தந்தலையார் அந்த சதகத்திலே ஒரு குருடன் ஒருவன் இன்னொரு குருடனுக்கு கோலை கொடுத்து அழைத்து செல்வதை போல் இருக்கிறது. ஒரு குருடன் இவருக்கே செல்வதற்கு வகை இல்லை வழி இல்லை, இன்னொருவனுக்கு கோலை பிடிக்கும்படியாக செய்து அவனை வழிநடத்துவது போல் இருக்கிறது என்று அழகாக தந்தவையார் சதகத்திலே சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார், குருடனுக்கு கோல் கொடுத்து வழிகாட்டி அவரும் கொள்கைதானே என சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுந்தரவே என்ற நிலையினை அங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுறார். அடுத்து 127வது திருப்பாடல், ஆன்ம அறிவா நமக்கு கிடைப்பது ஏகதேச அறிவுதான். இந்த ஏகதேச அறிவை வைத்துக் கொண்டு எல்லாம் அறிந்தோம், சிவத்தை பூரணமாக அறிந்தோம் என்று நாம் நினைத்த கூடாது. ஏனெனில் இந்த ஆன்மா ஏகதீச அறிவை பெற்றதை அன்றி இது வியாபக அறிவை இன்னும் பெறவில்லை. அது சிவத்தோடு அடைகின்ற பொழுதுதான் வியாபக அறிவை பெறுகிறது. எனவே நல்லாசிரியரை அடையாதார் அவருடைய ஆன்ம அறிவை வைத்துக் கொண்டு சிவத்தை அளக்க முற்படுவார்கள். அப்படி சிவத்தை அளக்க முற்படுவார்கள் எப்படி செய்த செயலுக்கு சமம் என்று சொன்னார், ஒரு ஊசி எடுத்துக்கொண்டு ஊசி காதாகிய அந்த ஓட்டை வழியாக இந்த உலகிலே கண்டு நான் கண்டுவிட்டேன் என்று சொல்வதை ஒக்கும் என்று சொல்லி காட்டுகிறார். வாயு வழி தான் அசையாவாறு இருந்தால் போல் என்று நீ அதுவாய் பூரணமாய் நிற்கவே காயத்துக்குள் உள்ளே தான் சிவம் என்று உற்று பார்ப்பார் ஊசி கொள்ளலால் வான் பார்ப்பார் போல. ஆகியனரே இறை இறைவனை தன்னுடைய உடம்புக்குள் அந்த ஞானக்கடையை வைக்கின்ற பொழுது யசுவும் என்னுள் அடங்கி விட்டான், சிவத்தை கண்டு விட்டேன் என்று அங்க என்ன செய்கிறான், அங்கே தருக்கு கொடுக்கிறான். ஆனால் இது சிவன் வியாபாரம் உடையவன், நம் சுந்தரமூர்த்தி நாயனார் மானுடையான் பெரியார் ஆணுடைய ஐந்தமர்ந்தார் அணுவாகி ஓ தீ உருக்கொண்டு ஊருடைய உடலம்பும் தான் பறந்தான். அவன் சர்வ வியாபி, ஆனால் ஆன்மாவுக்குள் அவனை இருப்பதை கண்டு நான் என்ன நினைக்கிறான், எல்லாம் கண்டு விட்டோம் என்று அவன் நினைக்கிறான். ஆகையினாலே இந்த வியாபக அறிவு சிவத்தை காட்ட வல்லது அல்ல. சிவ இந்த ஆன்மாவினுடைய அறிவை வைத்துக் கொண்டு சிவத்தோடு அடங்கிதான் நாம் என்ன செய்ய முடியும், அந்த வியாபக அறிவை பெற்று உணர முடியும். இது எதை போன்றது என சொன்னா, தன்னுடைய சிற்றறிவை வைத்து அந்த வியாபகம் உள்ள சிவத்தை அளந்தோம் என சொல்வது எதை போன்றது என்றால், கூவல் ஆமை குறைகடல் ஆமையை கூவரோடு ஒக்குமோ கடல் என்ற ஊர். ஒரு கிழக்கு ஆண்மை கிணத்தை விட்டு வெளியே வந்தது, ஒரு கடல் ஆமையை சந்திக்கிறது, கிணற்று ஆமை கேட்கிறது, நீ வருகின்ற கடலானது என்னுடைய கிணறு போல் பெருசாக இருக்குமோ என்று கேட்டதாம். ஆகையினாலே இந்த சிற்றறிவை வைத்து எங்கும் வியாபகம் உள்ள சிவத்தை அடைய முடியாது என்பதை அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து 128வது திருப்பாடல், அருமையான ஒரு பாடல். நாமெல்லாம் இந்த கற்பது எதற்கென்று சொன்னால், நம்முடைய மன ஓட்டம் அடங்கி தெளிந்து பெறுவதற்காக. ஆகையினாலே மன ஓட்டம் அடங்கி அங்கே நாம் இருக்கவில்லை என சொன்னால் அது எந்த அளவுக்கு இழிந்தது என்பதை ஒரு ஓமையாக சொல்லி காட்டுகிறார். கற்க இடர்பட்டு மிக்க கற்ற எல்லாம் கற்ற வருவாரம் தர்க்கமிட்டு நாய்வோ அல சல்லனவே நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையாற்று ஆளாகி உள்ளம் அடங்க வல்லவோ. கல்வியின் பயனை இங்கே அழகாக எடுத்து காட்டுகின்றார். ஓதி உணர்ந்து பிறர்க்கு உணர்த்தும் தான் அடங்கா பேதையில் பேதையாற்றி. எல்லாவற்றையும் ஓதி உணர்ந்தாலும் அடங்கணும், எல்லாம் அறிந்தோம் என்ற மமதையிலே தான் என்ன செய்தல் கூட தர்க்கமிடுதல் கூடாது. கற்க இடர்பட்டு கண்மையை சிரமப்பட்டு படிக்கிறான், கற்ற எல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய்வோரைகள் நிறவி தான் ஏதோ கண்டது போல ஏறுக்களால் எடுத்த மொழியால் விக்கு சோதித்து எல்லாம் அறிந்தவன் போதே அட்ட சோதிக்க வேண்டாம் என்கின்றான் அடங்கு. ஆகினாலே கற்க இடர்பட்டு மிக கற்ற எல்லாம் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய்வோட சல்லறவே. அப்படி செய்யிருப்பதற்காக கற்கிறாய். கற்பது எதற்கு, நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையாற்று ஆளாகி உள்ளம் அடங்க வல்லவோ. ஆகையினாலே நாம் எல்லாம் அறிந்து நம்முடைய மனோவோட்டம் அங்கே கெடுதல் வேண்டும். அதைத்தான் கற்றதனால் ஆய பயன் என்பது வாரறிவன் நற்றால் தொடால் எதி என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுறார். ஆகையினாலே நாம் கற்பதெல்லாம் அதிலிருந்து மேல்நிலைக்கு செல்ல வேண்டும். சுவாமியிடம் அம்மை உபதேசம் கேட்டாள், யா விரும்புவது பூஷனை என்றாள். உடனே அம்மை என்ன செய்தார், அன்னலாரமே அர்ச்சனை புரிய ஆதரித்தார். ஆகையினாலே கல்வி பயனாவது அதன் வழி நின்று நாம் பயன் காண்பதாகும் என கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து நாளை திருவருள் குருவருள் கூட்டி வைக்க சோபோபசாரத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம் என்பதை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி இந்த அளவிலே அமைகிறேன். வான்வளம் சுரந்து பெய்க மன்னவன் செங்கோர் வாழ்க நான் மறை அவர்கள் வேள்வி நன்னறி வளாது செய்க நூல் முறை உணர்ந்த கல்வி நுண் அறிவு உடையோர் வாழ்க மேன்மையாம் சைவம் ஓங்கி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம்.